நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இப்போ ஒரு நல்ல சிந்தனையாளர் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுறது கொஞ்சம் அபூர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சிந்தனையாளராக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற ஒருவர். இப்போ வாழ்வில் கல்வி பணி பாதிக்காமல், குடும்ப நலத்தில் குறை வைக்காமல், நண்பர்களோடு இணைந்து நலமான சிந்தனைகளோடு விதைத்து மற்றவங்களுக்கும் உதவி, இந்த மாதிரி சிறந்த நூல்களை படைத்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குது உங்களுக்கு?
நேரம் வந்து எல்லோருக்குமே 24 மணி நேரம் தான் ஒரு நாளில். ஆனால் என்ன பண்ணிடுறேன்னா, என்னுடைய நேரத்தை வந்து கொஞ்சம் திட்டமிட்டுக்கிட்டோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் நேர மேலாண்மை பற்றியும் என்னுடைய புத்தகம் வெளிவந்திருக்குது. அதுவும் தினத்தந்தில வெளிவந்து புத்தகமாக வெளிவந்திருக்கு. ஒரு சிறிய புத்தகம் அது. இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நேர நிர்வாகத்துக்கு மெயினாக தேவை ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ப்ரையாரிட்டி, எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முன்னுரிமை வரும்போது ஒரு ஒரு செயல் இருக்கு, அந்த செயலுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கறது. ஒன்று பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ஸ், இன்னொன்று அர்ஜென்ட் அன்இம்பார்ட்டன்ஸ், மூணாவது கேட்டகரி நாட் அர்ஜென்ட் அன்இம்பார்ட்டன்ஸ், நாலாவது கேட்டகரி நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்படி நாலா நம்ம பிரிக்கின்ற பொழுது நம்மைத்தானே ஒரு திட்டமிடலாம். ஒரு எது வந்து ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப அவசரமானது என்னது, அவசியமானது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிடுகின்ற பொழுது நாம் நேரத்தை புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம கம்பைனிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி ஒரு ரெண்டு விஷயங்களை, ரெண்டு செயல்களை சேர்ந்து பண்றது. இப்ப ரேடியோ கேட்டுக்கொண்டே நம்ம சேவ் பண்றது, அப்ப ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த போன்ல யாராவது பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேட்கலாம். இப்படி சில இரண்டு மூன்று செயல்களை நம்ம கம்பைன் பண்ணி இணைத்து ஒரே நேரத்துல செய்கின்ற பொழுதும் அது நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். இது என்னை பொறுத்தவரையில என்னன்னா, காலையில என்னுடைய இணையதளம் www.nellikavanesan.com அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய இணையதளம் இருக்குது. அந்த இணையதளத்துல உள்ளதை வந்து அதுல வந்து ஒரு மூன்று நிகழ்வுகளை ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் நான் ஷேர் பண்றதுக்கு முடிச்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு நியூஸ் பேப்பர் பார்த்து, அதுக்கு பிறகு என்னுடைய அலுவலக பணிக்கு ஆரம்பிச்சு, மாலையில உணவு வேளையில வீட்டுல வந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் பண்ணிட்டு 6 முதல் 7-9 மணி வரை நண்பர்கள் அவங்க பிறகு எழுதுறது, உரையாடல், இப்படி அதுக்காக நேரத்தை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரம் இந்த எழுத்துக்காகவும், படிப்பது, பிறகு படித்த கருத்துக்களை நாங்கிறது, நண்பர்களுக்கு நலம் விசாரிக்கிறது. குறிப்பா இப்ப 2500 மேற்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் இப்ப நம்ம விசாரிக்க முடியல. அதனால என்னுடைய இணையதளத்துல உள்ள முக்கிய கருத்துக்களை அவங்களுக்கு நான் ஷேர் பண்றது மூலமாகவும், கிட்டத்தட்ட இப்ப நாள்தோறும் ஒரு 8000 நண்பர்களை சென்றடைய, நான் வீட்டுல இருந்துகிட்டே சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரிடையும் நான் பேசுறது இல்லை. அதனால என்னது பேசாம இந்த இதில் கருத்துக்களை பண்ணும்போது அவங்க ஏதாவது பதில் சொல்றாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கொஞ்சம் அந்த கொரோனா காலத்துல கூட கொஞ்சம் உற்சாகமாக இருப்பதற்கு இந்த எழுத்து உதவுது. வீட்லையும் என்னன்னா, உணவு நேரங்கள்லையும் மற்ற எப்போதெல்லாம் தேவையோ அந்த நேரங்கள்ல என்னது டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அலுவலக பணிகள்ல ரெண்டையும் நான் குழப்பிடுறது இல்லை. அலுவலக பணி பண்ணும்போது அலுவலக பணி, வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பகுத்து வைத்து கொண்டு என்னுடைய இதற்கு எழுதுவதற்கு கருத்துக்கள், நிகழ்விடம், சூழல் இதெல்லாம் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை உருவாக்குவதற்கு இந்த நண்பர்கள், உறவினர்கள், அதோடு இந்த நேர நிர்வாகமும் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆக இயல்பாகவே நாம் எந்த ஒரு பழக்கத்தையும் வழக்கமாக வைத்துக் கொண்டால் அது பழக்க வழக்கமாக, ஹேபிட்டாக மாறிவிடுகிறது. அதே போலதான் இதை நான் ஒரு 15-20 ஆண்டுகளாக பழக்கமாக வைப்பதால் எனக்கு அந்த நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தோன்றவில்லை சார்.
சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ எழுதுறதோட மட்டும் நிறுத்திக்கல, நல்லா பேசுகிறீங்க, நல்ல சிறந்த ஒரு மேடை பேச்சாளர். இப்போ எழுதுறதும் பேசுறதும் வந்து ஒரே கலை இல்லை, ரெண்டும் வந்து வித்தியாசமான கலைகள். ஆனால் இந்த ரெண்டு கலையும் உங்களுக்கு கைவரப்பட்டிருக்கு, எப்படி இது சாத்தியமாச்சு?
இப்போ அழுக்கை திண்டு உயிர் வாழும் மீனை போல நம்ம அவமானத்தை திண்டு தான் சார் உயிர் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சின்ன வயசுலயே நான் சென்ட் சேவியர்ஸ் ஹைஸ்கூல்ல படிக்கின்ற பொழுதே 7வகுப்பு ஹாஸ்டல்ல இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேச்சு போட்டி நடக்கும் அந்த ஹாஸ்டல் டேயில பரிசு கொடுக்கறதுக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, முதல் தடவை நேரு மாமாவை பத்தி எழுதிட்டு போய் அது ஒரு வருஷமா மனப்பாடம் பண்ணி அது பாதியில மறந்து திரும்பி வந்தேன். பிறகு 8வகுப்பு படிக்கும் போது ட்ரை பண்ணி பார்த்தேன், வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். பிறகு 9வகுப்பு எல்லாம் அந்த பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. 9வகுப்பு பண்ணும்போது கைதட்டுறதுக்குலாம் ஆள் வச்சிருந்தேன், ஹின்ஸ் எல்லாம் கையில வச்சிருந்தேன். அது ஜன்னல்ல இருந்து வந்த காற்று அடிச்சு பழகிட்டு எல்லாம் ஒவ்வொன்று அவமானப்படுத்தினாங்க. அழுதுகிட்டே வெளியே வந்தேன். அந்த அழுகை அவமானங்கள் வந்து தொடர்ந்து எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற ஆர்வம். கல்லூரிக்கு வந்த பின்பு அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர் சொற்பொழிவு குழுன்னு சொல்லி பாளையங்கோட்டையில வச்சிருந்தாங்க. அவங்களோட நானும் உறுப்பினராக இருந்தேன். ஒரு பட்டிமன்றம் அல்லது ஏதாவது பேச ஒரு 5 ரூபாய் கொடுப்பாங்க போக்குவரத்துன்னு சொல்லி. எங்கேயாவது போய் ராத்திரியில போய் படுத்துட்டு பிற காலையில வந்து நாங்க வந்து என்னது பேசி பழகின அந்த நாட்கள்லாம் மறக்க முடியாது. 40 வருடங்களாக ஒவ்வொரு மேடைகள்லையும் பயிற்சி. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெற்றியினுடைய அந்த பயிற்சிகளினுடைய ரகசியமே எனக்கு ஒரு சொன்னது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்ககிட்ட போய் உங்களுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, பராசக்தி படத்துக்கு முதல் முதல்ல நான் மேக்கப் போடும்போது எவ்வளவு உணர்வு பூர்வமாக எவ்வளவு கவனமாக இருந்தனோ அதே போல என்னுடைய அடுத்து வர்ற எல்லா படங்களுக்கும் மேக்கப் போடும்போது அதே உணர்வை நான் வரவழைத்துக் கொண்டேன். அதுதான் எனக்கு வெற்றினாங்க. அதே போல என்னுடைய ஆசிரியர் ஒருவர் மிகச்சிறந்த பேச்சாளர், அவருடைய வீட்டுக்கு செல்லும் போது 2 0 நிறைய ஹிண்ட்ஸ்கள் மட்டுமே வச்சிருந்தார். கல்யாண காட்டுக்குள்ள ஒவ்வொரு கல்யாண காடுகளுக்குள்ள அதுல வந்து ஒரு சின்ன சின்ன பேப்பர்களை அடுக்கி இது அந்த இந்த மேடையில பேசினது இந்த மேடையில பேசினது சொல்லி ஒரு 2 0 நிறைய வச்சு காட்டினாங்க. இதெல்லாம் ஓஹோ, அப்ப குறிப்பு எரிந்து பேசுவதை விட குறிப்பறிந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பு இல்லாம எங்க வேணாலும் பேசிடலாம், ஆனா குறிப்புகளோட யாருக்கு பேசுறோம் எப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சுக்கலை புத்தகம் இப்போ சமீபத்துல கடைசியா வந்த வெளிவந்த புத்தகம் அதுதான், மேடையில் பேசுவது எப்படி அப்படிங்கிற புத்தகம் தான். அனுபவங்களுடைய தொகுப்பாக அது அமைந்திருக்கிறது, வெளிவந்திருக்கிறது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலக்கியம், ஆய்வு, நிர்வாகம், அறிவு புகட்டல் என்று பல்வேறு தளங்களில் நின்று கொண்டு பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமையாக இயங்கி வரும் நெல்லை கவிநேசன் அவர்கள். இப்போ உங்கள் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் பார்க்குறது வந்து உங்கள் பயிற்சியால் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லது உயர் பதவி வகிக்கின்றவர்கள் உருவான சாதனை. இப்படி உயர் பதவிகளுக்கு இளைஞர்களை பயிற்றுவிப்பது, அவர்களை சிகரம் தொட வைப்பது எப்படி உங்களால் சாத்தியமாகுது
சார்? அதுக்கு காரணம் நான் படித்த கல்லூரி சார். நான் 1979 82 வரை திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் பிபிஏ படித்தேன். படித்த கல்லூரியிலேயே எம்பிஏ முடித்த பின்பு 1986 2020 வரை அந்த கல்லூரியில 33 வருடங்களாக நான் பேராசிரியராக துறை தலைவராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் அதுல பயிற்சி பண்ணும் போதே நிறைய மாணவர்களுக்கு இந்த சேல்ஸ்மேன்ஷிப் ட்ரைனிங், பிராக்டிக்கல் சைக்காலஜி, அதோட அவங்களுக்கு எப்படி பண்ணணும், MBA என்ட்ரன்ஸ் கோச்சிங் கிளாஸஸ், அதே போல சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எப்படி தயார் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு மாடல் இன்டர்வியூ, மாக் இன்டர்வியூ, இன்டர்வியூ வெற்றி பெறுவது எப்படின்னு என்னுடைய புத்தகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சிவந்தி அகாடமி எங்களுடைய முன்னாள் ஆட்சிக்குழு தலைவர் டாக்டர் சிவந்தி ஐத்தனார் அவங்க பேர்ல சிவந்தி அகாடமின்னு சொல்லி ஏழை எளிய மாணவர்களுக்கு வழிகாட்டுற விதத்துல ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புலையும் நான் சேர்ந்து அந்த இன்டர்வியூ நடத்தக்கூடிய அந்த இது, அதே போல ஐஏஎஸ் சம்பந்தப்பட்ட இதுக்கெல்லாம் ஒரு கோர்ஸ் டைரக்டரா இருந்திருக்கிறேன். அப்போ அந்த பயிற்சி எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அப்போதான் 2000 தினத்தந்தியில ஒரு தொடர் எழுதணும். அது எழுதிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா கலெக்டர் படிப்பு அப்படின்னு சொல்லி போடணும். இது தமிழகத்துல வரக்கூடியது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே அதிக வாசகர்களை கொண்ட நாளிதழ் தினத்தந்தி. அதுல இளைஞர் மலர் அப்படிங்கறதுல ஐஏஎஸ் படிப்பு அப்படின்னு சொல்லி, அதாவது வேலை வழங்கும் படிப்புகள்ங்கிற தொடர்ல ஒரு கட்டுரை ஐஏஎஸ் படிப்பு அப்படின்னு எழுதியிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள், ஏன் இமெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க, கடிதம் மூலம் நிறைய பதில், நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் சேகரிக்கக்கூடியது, சேகரிக்க மட்டுமல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்திக்கிறது. நானுமே முதல்ல MBA முடிச்சுட்டு போய் எழுதி பார்த்தேன். அப்போ வந்து நல்ல ப்ரிப்பரேஷன் தேவை, ப்ரிப்பரேஷன் இல்லாம போகக்கூடாதுங்கிறது தெரிஞ்சதுனால இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தினத்தந்தியில நீங்களும் கலெக்டர் ஆகலாம்ங்கிற தொடர் 50 எழுதணும். அதுதான் 2 புத்தகங்களாக நீங்களும் கலெக்டர் ஆகலாம், ஐஏஎஸ் கனவல்ல நிஜம் அப்படிங்கிற தலைவில வந்தது. தொடர்ந்து ஐஏஎஸ் கனவல்ல நிஜம் அப்படிங்கிற அந்த இது ஒரு 3-4 வருடங்களுக்கு அது தொடர்ந்து தொடராகவே வந்தது. தொடர்ந்து அதோட இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நான் தொடர்ந்து எழுதணும். பர்சனாலிட்டியை வளர்ப்பது எப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணோம். அதாவது 2000 தொடர்ந்த அந்த பணி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுனால ஒரு 15-16 வருடமா வந்ததுனால நிறைய பேர் அதை படிக்கக்கூடிய, குறிப்பா சென்னையில ஒரு IRS அதிகாரி, வருமான வரித்துறையில அதிகாரியா இருக்கக்கூடிய திரு கணேஷ் கருப்பையா அவங்க என்னுடைய புத்தகத்தை மதுரை புத்தக கண்காட்சியில பார்த்து அதன் மூலம் நான் படித்தேன், நான் அவரை நேரடியா இன்னும் கூட சந்திக்கல, இதன் மூலம் என்னது நான் படித்தேன், அந்த புத்தகம் தான் என்னை ஊக்குவித்தது, அதுக்கு பிறகு நான் என்ன படித்தேன், அதுல வெற்றி பெற்றேன், இந்த தேர்வு எழுதுனே நான் இன்றைக்கு அதிகாரியாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தமிழ் பத்திரிகையில, பிரபல தமிழ் பத்திரிகையில அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல கடந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல முதல் IPS அதிகாரியாக, பெண் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரவீனா அங்கிறவங்க வந்து எங்க அம்மா சின்ன வயசுலயே இந்த நெல்லை கவிநேசன் எழுதுகிற அந்த நீங்களும் கலெக்டர் ஆகலாம் அந்த கட்டுரைகள் எல்லாமே கட் பண்ணி எங்க அம்மா எனக்கு சேகரிச்சு கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில நான் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது எனக்கு ஊக்கமாக இருந்ததுன்னு அவங்களுடைய பேட்டியிலயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னொரு பத்திரிகையிலயும் அந்த பதிவு வந்திருக்குது. இது போக நிறைய ஒரு சிலர் வந்து நீங்க சின்ன வயசுலயே நான் உங்க இதை படிச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு வேற எக்ஸாம் எழுதி போயிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கற்பனையில கதை எழுதினாலும் கூட கவிதை எழுதினாலும் கூட சிறுகதைகள் மட்டுமல்லாமல் ஒரு நாவல் மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வழிகாட்டல்கள் கொடுத்தாலும் கூட இவர்கள் தருகின்ற அந்த ஃபீட்பேக் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய அந்த கருத்துக்களை செய்கின்ற பொழுது நம்ம பணியெல்லாம் இது ஒரு இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டும். இப்போது 60 வயதை நான் தொட்டாலும் கூட எனக்கு இன்னும் இந்த 20 வயது ஒரு இளைஞரை போல ஒரு உற்சாகமாக செயல்படுவதற்கு இப்ப ஆஸ்திரேலியாவிலிருந்து புகழ்பெற்ற எஸ்பிஎஸ் வானொலியினுடைய நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற ஃபைசல் சார், உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எப்படி கிடைத்ததுன்னா இந்த எழுத்தின் மூலம்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பல்வேறு தடைகளையும் தாண்டி இந்த எழுத்து உங்களிடம் என்னை இழுத்து வந்திருக்கிறது. ஆக இந்த ஐஏஎஸ் அவர்களை உருவாக்கிய இது என்பதை விட அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இறைவன் அளித்த பணி என்றே நான் பணிவாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
மிக்க நன்றி நெல்லை கவிநேசன் அவர்களே. உங்களை சந்தித்து பேசியது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஓய்வின்றி உழைக்கின்றீர்கள், சமூகம் மேம்பட பாடுபடுகின்றீர்கள். உங்கள் பணி தொடர்க, வாழ்க வளர்க. நன்றி.
எஸ்பிஎஸ் தமிழ் வானொலிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தமிழகத்தில் உள்ள எழுத்தாளர்கள் சார்பில் மட்டுமல்ல அனைத்து மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் இன்னொரு பகுதியில் இருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய வாழ்வுக்காக இந்த தமிழ் வானொலி செய்கின்ற அந்த தன்னிகரல்லா சேவையை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் அங்குள்ள தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கே நீங்கள் வழிகாட்டுகின்ற அளவுக்கு ஆஸ்திரேலிய அரசினுடைய இந்த எஸ்பிஎஸ் தமிழ் வானொலி சேவை செய்வது வருவது எங்களுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ரைசல் சார் அவர்களுக்கு எனது இதய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கிருந்தாலும் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பேட்டியை காணுகின்ற ஒரு நல்ல வானொலியாக எஸ்பிஎஸ் வானொலி திகழ்வது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. உங்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.